நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஒரு விதத்தில் ஈஸி, ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு ருட்டீனில் நம்ம செட் ஆயிடலாம். பாருங்கள், இப்போ இந்த கோவிட் சூழ்நிலையில் வந்து நம்ம எல்லாரும் வீட்டில் இருக்கிறோம், நம்ம நினச்ச மாதிரி எந்திரிக்கலாம், வேலை இல்லாதவங்க நினச்ச நேரத்தில் தூங்கலாம், குடும்பத்தோடு நேரத்தை செலவிடுறோம், ஒரு நம்ம வந்து ஒரு ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு ஆவிக்குரிய விதத்தில் சில நேரத்தில் லேசியாக கூட ஆயிடலாம். இதுக்கு இந்த கோவிடுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலையை யோசிச்சு பாருங்கள். ஒரு ஒரு ருட்டீன் எப்போ பார் நமக்கு ஒரு ருட்டீன்லேயே தொடர்ந்து போகும்போது, இப்போ என்ன எடுத்தீங்கன்னா ஒரு வேலை, அப்புறம் சர்ச் ஆக்டிவிட்டீஸ், ஒரு மாதிரி ஒரு ஒரு கம்ஃபர்டபுள் ருட்டீனில் நம்ம போயிடலாம். இதை இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் இதுன்ற மாதிரி இந்த மாதிரி ஆகும்போது சில நேரங்களில் நம்ம இருதயம் வந்து ஆண்டவரை ஒரு மான் ஒரு நீரண்டையை தேடி போகிறது மாதிரி ஆண்டவரை தேடுற ஒரு வாஞ்சை நமக்கு இல்லாமல் போயிடலாம். தாவீது மாதிரி ஒரு வறண்ட வனாந்திர பூமியில் தண்ணீர் இல்லாத இடத்தில் ஒரு மான் எப்படி வறண்டு போயிருக்கோ அந்த மாதிரி ஆண்டவரை தேடுற ஒரு குணம் நமக்கு இல்லாமல் நம்ம ஹார்ட் ஒரு விதத்தில் டல் ஆயிடலாம். நம்ம ஆண்டவருடைய மகிமை, அவருடைய ராஜ்யம், அதை குறித்த ஒரு வைராக்கியம், ஜீல்னு ஆவிக்குரிய ஜீல் நமக்கு குறைஞ்சி போய் ஆண்டவருடைய மகிமையை குறித்த ஒரு 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 மங்கலான நிலைமை நமக்கு ஆயிடலாம். இந்த மாதிரி நேரத்தில் ஒரு ஒரு டல், ஒரு ருட்டீன், இதே மாதிரி போயிட்டே ஒரு ஒரு ஆர்வம், ஒரு பேஷன், ஒரு ஒரு இது இல்லாத போயிடலாம். இந்த மாதிரி நேரத்தில் தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக ஆவியானவர் நான் ஒரு விதத்தில் ஒரு ஆவிக்குரிய ஒரு புதுப்பிக்குதல் நமக்கு தேவை, ஒரு ஸ்பிரிச்சுவல் ரினியூவல் அப்படின்வாங்க. ஆவியினால் நாம் இந்த நேரத்தில் தான் நம்முடைய வறண்ட நிலைமை, நம்முடைய ஒரு ஒரு ஆண்டவர் மேலே ஒரு வாஞ்ச இல்லாத நிலைமையை நம்ம உணரும் போது ஆவியானவர் நம்மளை நிரப்பி ஒரு ஆவிக்குரிய வைராக்கியத்தை கொடுக்கணும், ஒரு ஆவிக்குரிய ஒரு எழுப்புதலை, ஒரு ரினியூவலை அவர் ஏற்படுத்தணும். ஏன்னா பக்தி வைராக்கியம் நம்ம ஒரு பாடத்தை படித்தோம், அதில் வந்து அந்த வைராக்கியத்தை, அந்த அனல் மூட்டி இருக்கிற வைராக்கியத்தை ஆவியானவர் தான் கொடுக்கறது. அந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஸ்பிரிச்சுவல் ரினியூவல் தேவை, இல்லைன்னா நம்ம ரொம்ப ட்ரை ஆகி ரொம்ப பலவீனம் அடைஞ்சு போகலாம். அந்த ரினியூவல் வந்து ஜபத்தின் மூலமாக தான் வருது. சில நேரங்களில் ஜபம் பண்ணும்போது நமக்கு சோர்வடைகிற ஒரு காரியம் என்னென்னா, நான் ஒரு மனுஷன் செய்கிற ஜபத்தில் என்ன ஆக போகிறது அப்படின்னு நம்ம சில நேரத்தில் சோர்வடையலாம். ஆனால் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், டேனியல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், பல வாரங்களாக நம்ம படிச்சுட்டு வந்தோம். அவர் ஒரு மனுஷனாக அவர் பண்ண ஜபம், அதில் ஜபத்தினுடைய ஒரு குறிக்கோள் என்ன, நோக்கத்தோடு என்ன எதுக்காக கேட்குறாருன்னா, தேவனே உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர் ஒரு ஆவிக்குரிய ஒரு எழுச்சிக்கு தான், ஒரு ரிவைவலுக்கு தான் ஜபம் பண்ணுறார். உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவனுடைய சித்தத்தின்படி, வார்த்தையின்படி அந்த ஜபம் இருந்ததுனால் ஒரு ஒரு தேச விதத்தில் ஒரு எழுப்புதல் ஏற்பட்டதை நம்ம பார்க்குறோம் தானியேலுடைய ஜபத்தினால். அதனோட ஒரு விளைவாகத்தான் அவர் செஞ்ச ஜபத்தினால தான் ஒரு ஒரு பெரிய மூமெண்ட்டே ஏற்பட்டுச்சு. அது வந்து பைபிளில் எஸ்ரா அண்ட் நெஹேமியா இந்த ரெண்டு புக்கு இருக்கலாம், புக்கு இருக்குது, அந்த புக்கு அதை பற்றி பேசுது. அநேக சூழ்நிலைகள் மனித லெவல்ல பார்த்தோம்னா தானியல் செய்த ஜபத்தினுடைய விளைவாக தான் இந்த புக்கில் நடக்கிறத பார்க்குறோம். நான் என்ன நினைச்சேன்னா, இப்போ தானியல் ஜபத்தை நம்ம பார்த்தோம், அந்த ஜபத்துக்கு தொடர்ச்சியாக ஒரு விளைவாக வருகிற இந்த எஸ்ரா நெஹேமியால நம்ம பார்க்கலான்னு நம்ம ஜப தியானத்துக்கு நான் யோசிச்சிருக்கேன். அதை வந்து வசன வசனமாக நம்ம பார்க்க போகிறது இல்லை. வேண்டா ஒரு ஒரு பேக்ரவுண்ட், இஸ்ரா புக்கை பற்றி, நெஹேமியா புக்கை பற்றி ஒரு பேக்ரவுண்ட், சில காரியங்கள் படிச்சுட்டு அந்த ரொம்ப முக்கியமாக இருக்கிற ஜபம், இது பைபிள்லயே ரொம்ப முக்கியமான ஜபங்கள் எடுத்தோம்னா தானியல் 9வது அதிகாரத்தில் இருக்கிற பெரிய ஜபம் ஏற்கனவே நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். சில பேர் வெயிட் பண்றாங்க, அவங்கள அட்மிட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் இன் மினிட். ஏற்கனவே நம்ம தானியல் 9வது அதிகாரத்தில் இருக்கிற ஜபத்தை நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ எஸ்ரா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ரா 9வது அதிகாரம் நெஹேமியா 9வது அதிகாரமும் அந்த 9 தானியல் 9 எஸ்ரா 9 நெஹேமியா 9லயும் எல்லாத்துலயுமே ஜபம் இருக்கிறத பார்க்கிறோம். பைபிள் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிரேயர்ஸ் எடுத்தோம்னா இந்த மூணு ஜபங்கள் ரொம்ப முக்கியமான ஜபங்கள். அந்த ஜபத்தை பத்தி தான் நம்ம ரொம்ப பார்க்க போறோம். உங்க பர்சனல் ரீடிங்ல நீங்க என்ன கூட செய்யலாம்னா, நம்ம இப்ப எஸ்ரா ஜபத்தை பார்க்க போறோம், ஒரு 2-3 வாரமாவது பார்க்க போறோம். உங்களை நான் அந்த எஸ்ரா புக்கை படிக்கும்படி ஒரு என்கரேஜ் பண்றேன். ரொம்ப சுருக்கமான புக்கு தான், 10 chapters இருந்தாலும் 10 அதிகாரங்கள் தான். ஆனா அந்த 10 அதிகாரங்கள ஒரு ஒரு சாப்டர் ரொம்ப சின்ன சாப்டர் தான், ஒரு 13-15 வசனங்கள் தான். ஒரு 20 minutes மிஞ்சி போனால் ஒரு 30 minutes உட்காந்திங்கன்னா முழு புக்கை படித்து முடிச்சிடலாம். இந்த எஸ்ரா புக்கை படித்து புரிஞ்சுக்க பாருங்கள். ஏன்னா அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ்ராவும் நெஹேமியா வந்து எப்படி ரொம்ப தாழ்ச்சியடைந்து போயிருந்த தன்னுடைய மக்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை ஏற்படுத்தினார், ஒரு ரினியூவல் கொண்டு வந்தார் அப்படின்றத பார்க்குறோம். இது வந்து சில ஸ்காலர்ஸ் சொல்றாங்க இஸ்ரேயர் நெஹேமியா வந்து எபிரேயர் பைபிளில் ஒரே புக்காக இருந்துச்சுன்னு, நமக்கு அதை ஷோராக சொல்ல முடியாது. இப்போ இது வந்து எஸ்ரா புக்கு வந்து இஸ்ரேல் ஜனங்க ஆலயத்தை கட்டும்படி, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை புதுப்பிக்கும்படி அவங்க பாபிலோன்ல இருந்து வந்தவங்க. அந்த எஸ்ரா புக்கில் அதை வந்தவங்களுடைய கதை நம்ம பார்க்குறோம். எருசலேம்ல ஆலயத்தை கட்டுவதற்காக வந்தவங்க. நெஹேமியா என்னன்னா எருசலேம்ல இருக்கிற மதிலை கட்டும்படிக்கு அவர் வந்தார். நெஹேமியா வந்தது அதுக்கப்புறம் வந்து அந்த மதில் எல்லாம் உடைஞ்சிருக்கிறத, ஆவிக்குரிய ஜனங்கள் ரொம்ப சோர்ந்து ஆவிக்குரிய விதத்துல போனதை நினைச்சு பார்த்து அவர் வரார். இல்லைங்களா, இது ரெண்டு வேற வேற இது, ஆனா ரொம்ப முக்கியமான புக்ஸ். இன்னைக்கு எஸ்ராவை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இன்னைக்கு அந்த ஜபத்தை நம்ம பார்க்கலனாலும் ஒரு முகவரி உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த புக்கு வந்து ரெண்டாக பிரிக்கலாம், 1-6 அதிகாரம், அப்புறம் 7-10 அதிகாரம் வரைக்கும். இந்த 1-6 அதிகாரம் வந்து ஜெருபாபேல் அப்படின்றவர் வந்து அவருடைய தலைமைத்துவத்தில் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக 538 வருஷ கால பகுதியில் ஜெருபாபேல் என்ற தலைமைத்துவத்தில் இஸ்ரவேல் ஜனங்க, ஒரு சின்ன கூட்டம் இஸ்ரவேல் ஜனங்க பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு வந்து ஆலயத்தை கட்டினாங்க. அது வந்து அதை ஆரம்பிச்சாங்க வந்து அதை கட்டலான்னு ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய ஒரு தடை ஏற்பட்டுச்சு, எதிர்ப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் 16 வருஷம் கட்ட முடியாம அது நிற்க வச்சுட்டாங்க, கட்டாம அங்கேயே கொஞ்சம் சுகமா செட்டில் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து அதையும் அவங்கள ஊக்கப்படுத்துறதுக்கு திருப்பியும் ஒரு அவங்களுக்கு ஒரு ஒரு புதுப்பிக்குதல் தருவதற்காக ஆகாய் ஜெக்கரியான்ற ஒரு 2 தீர்க்கதரிசியை எழுப்பி அந்த ஆலயத்தை கட்டி முடிச்சாங்க. அதுதான் 1-6 வரைக்கும் பார்க்குறோம். அதுக்கப்புறம் அந்த 6-7 அதிகாரத்துக்கு நடுவில் ஒரு 58 வருஷம் கேப். முதல்ல பாபிலோன்லேருந்து கிளம்பி வந்து 1-6 வரைக்கும் அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிறாங்க. 6-7 வரைக்கும் ஒரு 58 வருஷம் ஒரு கேப் இருக்கிறத பார்க்குறோம். அந்த கேப்பில் தான் எஸ்தர் கதை வருத கூட அந்த டைம்லைனில் பார்க்குறோம். ஏழாவது அதிகாரம் அந்த 58 வருஷம் ஆன பிறகு எஸ்ரா வரார். இவங்க ஆலயத்தை கட்டி முடிச்சிருந்தாலும் அந்த மக்கள் எல்லாம் ஆவிக்குரிய விதத்தில் ரொம்ப பரிசுத்தமாக இல்லாமல் இருக்கிறத நினச்சி பார்த்து எஸ்ரா ஒரு ஆசாரியனாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்படிக்கு அவங்களுக்கு வரார். அவங்களுக்கு மத்தியில் ஒரு புதுப்பிக்குதல் ஏற்படுத்தணும்னு வரார். அவர் வரும்போது அவர் வந்து பார்த்தா இஸ்ரவேல் ஜனங்க வாழ்கிற வாழ்க்கை அந்நியர்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆண்டவருடைய கற்பனையை உடைச்சிக்கிட்டு அவங்க வாழ்கிற வாழ்க்கையை பார்க்கும்போது இஸ்ரா இதயமே உடைஞ்சு போகுது. இந்த மாதிரி ஆண்டவர் அடியாக அடித்து நம்மளை அடிமைத்தனத்திலிருந்து கூட்டு போய் அடிமைத்தனத்தில் 70 வருஷம் வச்சு மீண்டுமா இறக்கும் காமிச்சு ஆலயத்தை கட்ட அனுப்பிச்சார்னா இன்னமும் நம்ம இப்படி இருந்தோம்னா எப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் அவர் பண்ணுற ஜபம் தான் எஸ்ரா 9வது அதிகாரத்தில் இருக்கிற ஜபம். அதுவும் ஒரு கிரேட் ப்ரேயர் தான். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே வந்து எஸ்ரா 9வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா 9:1-4 அந்த ஜனங்களுடைய நிலைமை நமக்கு சொல்லப்படுது. 5:15 எஸ்ராவுடைய ஜபம் வருது. 10வது அதிகாரம்லாம் பார்த்தீங்கன்னா 9வது அதிகாரம் ஒரு உடன்படிக்கை செய்து அந்த மக்களை பரிசுத்தப்படுத்துகிறார். இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு முகவரியாக அதில் அந்த முழு புக்கில் ஒரு சில பாடங்களை படிக்கணும். விசேஷமாக 9வது அதிகாரத்தில் ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல், நமக்குள்ள ஒரு எந்த மாற்றமும் இல்லாமல் வந்துடாது. பாருங்களேன், நம்ம இருக்கிற நிலைமையிலேயே இருந்துக்கிட்டு தானாக ஆவிக்குரிய எழுப்புதல் வந்துடாது. ஒரு விதத்தில் இவங்க வந்து பாபிலோன்லேருந்து எருசலேம் போய் சேர்ற ஒரு பயணம் தான் எஸ்ரா புக்கு 1:6 சொல்லுது. ஆவிக்குரிய விதத்துலையும் நம்ம பாபிலோன்லேருந்து எருசலேம் நிலைக்கு போகணும்னா, ஒரு ஆவிக்குரிய ஒரு எழுப்புதல் நிலைக்கு போகணும்னா பல பாடங்கள் இதில் இருக்குது. உண்மைதான், ரிவைவல் சொல்லப்போனால் ஒரு எழுப்புதல் வந்து அது இறையாண்மை உள்ள தேவனுடைய நோக்கத்தின்படி நடக்கிறது. அவர் எப்போ தீர்மானித்தாரோ அவர் இப்போ நடக்கிறது. ஆனால் நம்ம பக்கம் அவருடைய இறையாண்மையை பார்த்துக்கிட்டே நம்ம உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. தனிப்பட்ட விதத்தில் நம்ம ஒரு சில காரியங்களை செய்யலாம், ஒரு சில காரியங்களுக்காக இருக்கலாம். இந்த ரிவைவல் ஒரு பெரிய எழுப்புதல், தனிப்பட்ட விதத்துலேயும் நம்ம சப விதத்துலேயும் ஒரு எழுப்புதல் வரணும்னா இந்த 9வது அதிகாரத்தில் 3 காரியத்தை பார்க்கலாம். எஸ்ரா 1st chapter. 1வது, அவங்க இருக்கிற நிலைமையை குறித்த ஒரு அதிருப்தி, இருக்கிற நிலைமையை குறித்த ஒரு அதிருப்தி, ஒரு பெரிய அதிருப்தியோட பெரிய ஆழமான துக்கம். ஐயோ, நம்ம இப்படி இருக்கிறோமே, இந்த நிலைமையில் இருக்கிறோமேன்ற ஒரு ஒரு அதிருப்தி, ஒரு துக்கம். 2வது, ஒரு ஹானஸ்டா ஆண்டவரை நாடுறது ஜபத்தில். பாருங்களா, ஆண்டவரை நாடுற மாதிரி நாடகம் பண்ணலாம் நம்ம, ஒரு உண்மையா ஆண்டவரை நாடுறது. 3வதாக, நம்மளை தேவனுடைய வசனத்தை வாசிப்பதற்கு தியானிப்பதற்காக நம்மளை ஒப்பு கொடுப்பது. இந்த 3 இல்லைன்னா எழுப்புதல் வராது. பாருங்களேன், இந்த 3 இல்லைன்னா எந்த சபையிலையும் ஒரு பெரிய வளர்ச்சியோ ஒரு பெரிய ஆவியின் செயலோ நம்ம பார்த்துட முடியாது. 1வது, இருக்கிற நிலைமையை குறித்த ஒரு அதிருப்தி. 2வது, ஜபத்தில் தேவனை நாடுவது உண்மையா, ஆனஸ்டா. 3வதாக, தேவனுடைய வசனத்தை படிப்பதற்காக நம்மளை அர்ப்பணிப்பது. பாருங்களேன், இந்த 3 நம்ம பார்க்கலாம். இதில் சுருக்கமாக, இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் ஆண்டவர் அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுத்தாரு நம்ம பார்க்குறோம். ஒப்பு கொடுக்கும்போது உபாகமத்தில் ஒரு வசனம் இருக்கு, நீங்கள் அந்த அடிமைத்தனத்தில் நீங்கள் போன பிறகு உபாகம 28:64 என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் அந்த பல தேசங்களுக்கு மத்தியில் சதறடிக்கப்பட்டிருக்கும் போது உங்கள் கால் வைக்கிறதுக்கு ஒரு ரெஸ்ட் இடம் உங்களுக்கு இருக்காது, நடுக்கமான இருதயமும் சோர்ந்து போகிற கண்களும் சோர்ந்து போன ஆத்மாவும் தான் உங்களுக்கு மிஞ்சும். நடுங்கிற இருதயம், தோய்ந்து போன கண்கள், சோர்ந்து போன ஆத்மா, உங்க உயிரே ஊசலாடிக்கிட்டு இருக்கிற நிலைமையில தான் உங்க வாழ்க்கையே இருக்கும். இரவும் பகலும் பயத்துல நடுக்கத்துல இருப்பீங்க, எந்த உறுதியும் உங்களுக்கு இருக்காது. அதுதான் அவர் சொன்னார், இப்படி நடக்கும் உங்களுக்கு அப்படின்றார். ஆண்டவர் அப்படி அந்த ஜனங்களை பண்ணி வச்சார். பாருங்களேன், ஏன் தேவனுடைய ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட தண்டனை அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சிக்ஷையாக கொடுக்குறார். நம்ம எபிரேயர்லயே நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, ஆண்டவர் எவரை நேசிக்கிறாரோ அவங்களை சிக்ஷிக்கிறார். ஏன்னா நம்ம எப்பவும் கொஞ்சம் உலகத்தில் விட்டோம்னா அந்த உலகத்தோடு உலக காரியங்களோடு ஒட்டி போகிற ஒரு ஒரு டிஃபால்ட் ஸ்டேஜ் நமக்கு. ஒரு செட்டில் ஆயிடலான்னு நம்ம பார்ப்போம், இங்கேயே பாபிலோன்லயே நல்லா இருக்குதேன்னு செட்டில் ஆயிடலான்னு பார்ப்போம். ஆண்டவர் எப்போவோ நம்ம இருக்கிற நிலைமையில் ஒரு ஒரு ரெஸ்ட் இல்லாதபடிக்கு பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம பாபிலோனில் செட்டில் ஆகக்கூடாது. இந்த உலகம் நமக்கு கொடுப்பது எல்லாம் கடைசியில் எங்கே போய் முடியும்னா, நடுக்கமான இருதயம், தோய்ந்து போன கண்கள், சோர்வுள்ள ஆத்துமா, ஒரு வறண்ட நிலைமை. அது ஏற்படும் போது தான் நாம் ஜீவனுள்ள தேவனை நம்ம தேடுவோம். பாருங்க, இந்த சூழ்நிலையில் என்ன ஏற்படுதுன்னா, இவங்க அடிமைத்தனத்தில் போய் இருக்கும்போது நிறைய யூதருங்க அங்கேயே கொஞ்சம் செட்டில் ஆயிட்டாங்க. சில பேர் அந்த அடிமைத்தனத்தில் தான் பிறந்தாங்க. அவங்களுக்கு வந்து எருசலேமை பார்த்ததில்லை, அந்த பழைய கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க, ஆலயத்தினுடைய அழகும் ஆராதனையும் பார்த்ததில்லை. திரும்பி போகலாம் அப்படின்னு அதை பற்றி அவங்க சொன்னாங்கன்னா, எருசலேமை பற்றி சொன்னோன்னா என்னதுக்கு அவசியம், இங்கே தான் நல்லா இருக்கிறோமே, எதுக்கு நம்ம திருப்பியெல்லாம் போகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா ரொம்ப, அது மாத்திரம் இல்லாமல் ரொம்ப அது கடினம், ஆயிரக்கணக்கான மைல் கடந்து வரணும் எருசலேமுக்கு வரணும்னா. அது இருக்கக்கூடிய வசதி, இருக்கக்கூடிய சுற்றுச்சூழ்நிலை, நண்பர்கள், பாபிலோனுடைய வசதிகள் எல்லாம் விட்டுட்டு எங்கே போகிறோம், பெரிய அரண்மனை இருக்கிற இடத்துக்கு இல்லை, போகிறனால முற்றிலுமாக பாலழிஞ்சு போன பயங்கரமாக அழிவில் இருக்கிற ஒரு நகரம் எருசலேம் நகரம் இப்போது பாலழிஞ்சு போயிருக்குது. அது மாத்திரம் இல்லை, மற்ற ஜனங்கள்லாம் அங்கே வந்து செட்டில் ஆகிருப்பாங்க, எதுக்கு போகணும், இங்கேயே நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு ஆயிட்டாங்க. நம்மளும் இப்படி ஆயிடலாம் பாருங்களேன், சில நேரங்களில் இப்படியே ஒரு ஒரு செட்டில் ஆயிடலாம் உலகத்தில். ஆனால் கடவுள் சில நேரங்களில் நம்மளுக்கு அதிருப்தி கொடுக்கறது, நடுக்கமான இருதயம், தோய்ந்து போன கண்கள், சோர்வுள்ள ஆத்மா நம்ம கொடுக்கறதே எதுக்கு, இந்த வறண்ட டைம் வந்து நம்மளை தேவனை தேடும்படிக்கு ஊக்கப்படணும், அதுக்காகத்தான். அது மாத்திரம், இன்னும் சில யூதர்கள் இருந்தாங்க, இவங்க மாத்திரம் இப்படிப்பட்டவங்க இருந்திருந்தால் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. ஆனால் அந்த டைமில் இன்னும் சில எஸ்ரா டைமில் இன்னும் சில யூதர்ங்க வந்து அங்கே சந்தோஷமாகவே இல்லை. அவங்க அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பாபிலோனில் அதிருப்தி நிலைமையில் இருந்தாங்க. உங்களுக்கு ஒரு ஒரு ஃபேமஸ் சங்கீதம் வந்து 137வது சங்கீதம், அது வந்து பை த ரிவர்ஸ் ஆஃப் பாபிலோன். அது 1-2 வசனங்கள் படிக்கிறீங்களா பிரதர் ஃப்ரான்சிஸ், யாராவது படிக்க சொல்லுமா?
பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சியோனை நினைத்து அழுதோம். அதில் நடுவில் இருக்கும் அவரை செடிகளின் மேல் எங்கள் கிண்ணரங்களை தூக்கி வைத்தோம். எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும், எங்களை பாலாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சியோனின் பாட்டுகளில் சிலரை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள்.
அவங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தேசிய கீதம் மாதிரி. அதை பாடும் போதெல்லாம் அழுவாம பாட மாட்டாங்க, ரத்தெல்லாம் அவங்களுக்கு கொதிக்கும் இந்த பாடும்போது. யோசிச்சு அந்த பாட்டுல அந்த கடைசி வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பாபிலோன் அழிவுக்காக ஒரு மன்றாடுவாங்க. அந்த பாபிலோன்ல இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் பிடிச்சி பாறாங்கல்ல இடிச்சு அழிக்கணும்லாம் சொல்லுவாங்க. ஏன் இவ்வளோ கொடுமையா இருக்கிறாங்களே நம்ம கேட்கலாம். ஆனா நமக்கு அவங்க வழி என்ன தெரியும், அடிமைத்தனம்னா என்னான்னு கூட நமக்கு தெரியாது. கண் கூட அவங்க ஆலயம் எரிக்கப்பட்டது, அவங்க நகரங்கள் அழிக்கப்பட்டது, மனைவிகள் எல்லாம் தங்களுக்கு முன்பதாகவே கெடுக்கப்பட்டது, பிள்ளைகளை சிறு குழந்தைங்கன்னு பார்க்காம அதெல்லாம் பாறாங்கல்ல அடித்து தலையெல்லாம் உடைச்சத அதெல்லாம் பார்த்த ஜனங்க இப்போ அடிமைத்தன ஊர்ல வந்து உட்கார்ந்துகிட்டு வேதனையில் இருக்கும்போது அந்த பை த ரிவர்ஸ் ஆஃப் பாபிலோன், பாபிலோன் நதிகளுக்கு முன்பதாக உட்கார்ந்துருக்கிறாங்க, அவங்களுக்கு கண்ணில் தண்ணியாக வருது. அந்த தண்ணி வந்து நதியாக பாயும் படிக்கு அந்த பாபிலோன் ஆறு ஓடுற மாதிரி நிற்காம தண்ணி வருது அவங்களுக்கு. நினச்சி நினச்சி பார்த்து தண்ணி வருது. உக்காந்தாங்களாங்க, ஏன்னா அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்க அப்போ தான் துக்கம் தாங்க முடியாமல் அங்கே உட்காந்துருக்கிறாங்க. உட்காந்து வி வெப்ட். எதுக்காக அழுகுறாங்க? இந்த மாதிரி நம்ம நிலைமை ஆயிடுச்சே, இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுமைப்படுத்திட்டாங்களே, இந்த மாதிரி நமக்கு வேதனை ஏற்பட்டுருச்சு, இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோமே, அடிமைத்தனம் அதில் இல்லையா? சியோனை நினச்சி அழுகிறாங்களாம். எப்படி தங்களுடைய உயிர், தங்களுடைய ராஜாவாகிய யெகோவா அவருடைய ஒரு அரண்மனையான அந்த ஆலயம், பூமியிலேயே அவர் குடியிருப்பேன்னு தெரிந்து கொண்ட ஒரு இடம், தன்னுடைய மகிமை வெளிப்படுத்துவேன்னு தெரிந்து கொண்ட ஒரு இடம் பாலழிஞ்சு போய் கிடக்குது. என்ன மாதிரி அங்கே பாடணும், அவரை துதித்தோம், அவரை போற்றணும், எங்கள் இருதயங்கள்லாம் எரியுதே அதை நினச்சி பார்த்துன்னு அந்த ஆறு ஓடுற மாதிரி அவங்க கண்ணில் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குதான். அதை நினச்சி நினச்சி பார்த்து அந்த மாதிரி நம்ம இருக்கிறோமான்னு இப்போ யோசிக்கணும். பாருங்களேன், உண்மையான விசுவாசிகளாக சர்ச்சை நினச்சி பார்த்து நம்ம இருதயம் நமக்கு உடையதா? சர்ச்சினுடைய நிலைமை இல்லைங்க, எங்கள் சர்ச்சுக்கு சத்தியம் கேட்குது, நாங்கள் ஒழுங்காக இருக்கிறோம்னு இல்லை. உலகமெங்கும் சர்ச்சு ஆண்டவருடைய சர்ச்சாச்சே, அவங்க பழையற்பாடில் ஆலயமாக சரீர ஆலயத்துக்கே அவ்வளோ கண்ணீர் விடுறாங்களே. ஒரு பரிசுத்தாவியும் அவங்களுக்கு குறைவாக தான் கிடைச்சிச்சு. நம்ம புதிய ஏற்பாடில் தேவனுடைய ஆலயம் நீங்களே, நீங்கள் சபையாக கூடி வரும்போது உங்கள் மூலமாக தேவனுடைய மகிமை வெளிப்படுது. சபையாக கூடி வந்த உங்களுக்கு மத்தியில் நான் இருப்பேன்னு சொன்ன ஆண்டவர் ஆச்சே, அந்த ஆலயத்தை பற்றி, அந்த சர்ச் பற்றி. ஓகே, எங்கள் சர்ச்சில் நல்ல மெசேஜ் வருதுங்கன்னு இல்லை, ஆயிரம் ஆயிரக்கணக்கான விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் சரியான சத்தியம் இல்லாமல் ஆண்டவர் அறியாமல் சபைகள்லாம் எப்படி பொய், பாபிலோன் வல்லமை, பாபிலோன் பொய்களால் நிறைந்து எவ்வளோ மோசமாக இருக்கு. சத்தியம் தெருவெல்லாம் தூக்கி போட்டு மெரிக்கப்படுற மாதிரி சத்தியத்துக்கு மதிப்பு இல்லை. எல்லாரும் நம்ம விஷயங்களே எடுத்து பாருங்க, ஆண்டவருடைய முகத்தின் பிரகாசம் எங்கே? அவருடைய பைபிள்லாம் படிக்கிறோம், சீர்திருத்த காலத்துலாம் படிக்கிறோம், அந்த மாதிரி ஒரு எழுப்புதல் எங்க? கோடிக்கணக்கான மக்கள் விக்கிர ஆராதனைகளையும் இருதயத்தில் விக்கிரங்களும் வச்சு, ஏன் நம்ம குடும்பங்கள்லேயே பக்தி, ஆழமான பக்தி எங்கே பார்க்க முடியுது? நம்ம பிள்ளைகள் இன்னும் மறுபடியும் பிறக்கலையே, வறண்ட நிலையில தானே நம்மளும் இருக்கிற மாதிரி இருக்கிறோம். ரகசியத்தில் நம்ம அழுகுறோமா? அவங்க பாபிலோன் நதி பக்கத்தில் உட்காந்து அழுதாங்களா? நினச்சி நினச்சி பார்த்து இருந்த மகிமையை, ஆண்டவருடைய மகிமையை நினச்சி பார்த்து நம்ம அழுகுறோமா? இது இது ஒன் ஆஃப் த கிரேட் போயம்ஸ். ஒரு எவ்வளோ பாட்டுகள்லாம் கூட எழுதியிருக்கிறாங்க. ஹவு கேன் வி சிங்? யோசிச்சு இது அதனோட அதிசயம் பாருங்களேன். கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி? அது எப்படி பாடுவது எப்படி என்றதே கேட்டு ஒரு பாட்டு, என்ன ஒரு ஆச்சரியம்! எப்படி பாட முடியும்? பாடவே முடியாது, பாடவே நாங்கள் மறுக்கிறோம், பாட முடியாத நிலையில் நாங்கள் இருக்கிறோம். அதை பற்றியே ஒரு பாடனா, அதனோட துக்கம் நமக்கு புரியுதா? எவ்வளோ துக்கம், எவ்வளோ வேதனை செய்யணும்னு நினைச்சு அஞ்சாவது வசனத்தில் சொல்றாரு, எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலது கை என் தொழிலை மறப்பதாக. சர்ச்சை மறந்தேன், நான் எருசலேமே நான் உன்னை மறந்தேன். அவங்க பாட சொல்கிறாங்களாம், அவங்க ப்ராமிஸ் பாட சொல்கிறாங்களாம், அந்த வீணை எல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா பாடுவீங்களே அதை பாடுங்கன்னா, எங்கள் ஆலயத்தில் பாடின பாட்டு இங்கே போய் அந்நிய தேசத்தில் நாங்கள் உட்காந்து பாடுவோமா? ஒருவேளை அதெல்லாம் மறந்து போய் நாங்கள் இங்கே பாடணோன்னா அதை பாடவே மாட்டோம் நாங்கள். ஏன்னா அதை பாடணுன்னா ஒருவேளை அந்த கை ஓசை ஸ்கில்லே எனக்கு போயிட்டோம். ஆறாவது வசனத்தில் சொல்கிறார், நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாய் எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல என்னது மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. ஒருவேளை எருசலேம நான் மறந்து ஒருவேளை பாடிட்டேன்னா அந்த பாட்டை, அங்க பாடுற பாட்டை இங்க நான் பாடிட்டேன்னா என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எருசலேம நான் எண்ணலன்னா என் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய சந்தோஷம் எருசலேம் தாயா. ஆண்டவருடைய ஜனங்க, ஆண்டவருடைய ஆலயம், ஆண்டவருடைய ஆவியினால் நிறைஞ்சிருப்பது தான் வாழ்க்கையிலேயே முக்கியமான சந்தோஷம். அதை விட உலகத்துல வேற சந்தோஷம் இல்லை. அப்படி இல்லாம எனக்கு போச்சுன்னா என் நாக்கு வந்து மேல ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னா இனிமே நான் ஊமை ஆயிட்டோம், பேசாமல் இருந்தா நல்லா இருக்கும். என்ன துக்கம் அவங்களுக்கு இருக்கு பாருங்களேன். அந்த மாதிரி பாடின ஜனங்க இருக்கிறான். அந்த மாதிரி மை சீஃப் ஜாய். அவங்க அவங்க நிலைமையில எவ்வளவு அதிருப்தியா இருக்கிறாங்க பாருங்களேன். இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தான் ஆண்டவர் எழுப்புதல் அனுப்புறார். ரொம்ப ஆச்சரியமாக அங்கிருந்த சைரஸ் என்ற ஒரு ராஜா, அவர் மூலமாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. எஸ்ரா புக்கை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு பார்த்து தான் சைரஸ் ராஜா ஒரு கட்டளை கொடுக்கிறாரு, யூதர்களை எல்லாரும் உங்க ஊருக்கு போய் நீங்க ஆலயத்தை கட்ட ஆரம்பிங்க. இதெல்லாம் கேட்ட உடனே அந்த அவங்களுக்கு நம்பவே முடியல. ஆனந்தத்தோடு ஒரு சந்தோஷத்தோடு அவங்க விட்டு வராங்க பாருங்களேன். ஆகவே முதலாவது எழுப்புதல் ஆரம்பிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு 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 அதிருப்தி நம்ம நிலைமையை குறித்து, சபையின் நிலைமையை குறித்து, நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை குறித்த ஒரு பெரிய டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு இருந்துச்சே, நமக்கு இருக்குதா? அதைத்தாங்க ஆண்டவர் கேட்பாரு. தட் இஸ் த ரூட், தட் இஸ் த சீட் ஃபார் ரிவைவல். நமக்கு அது இருக்குதா? அந்த மாதிரி ஒரு வறண்ட நிலையில இருக்கிறவங்க உணர்ந்தா தான் ஜீவ தண்ணீர் வரும்போது அது எவ்வளவு இன்போன்றது அவங்களுக்கு தெரிய முடியும். அடுத்ததாக நான் சொன்ன ஜபம் சரிங்களா, ரிவைவல் வர்றது. இப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப ஜபம் பண்ணுவாங்க. ஸ்பிரிச்சுவல் அது ஆவிக்குரிய விதங்கள்ல எல்லாமே ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய இறையாண்மை, அவருடைய திட்டம் இல்லாம நமக்கு என்ன முயற்சி ஒன்றும் செய்ய முடியாதுதான். ஆனா கிருபையின் சாதனங்களை நம்ம பயன்படுத்தலாம். ஜபம் வந்து ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை உண்மையாக்குது. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். Prayer makes the promises of God a practical reality. ஜபம், ஆண்டவருடைய ப்ராமிசஸ் இருக்குது, அந்த ப்ராமிசஸ் எப்படி உண்மையாக முடியும்? அதை உண்மையாக்கக்கூடிய சாதனம் தான் ஜபம். அதுக்காக தான் ஜபம் பண்ணும். இதெல்லாம் இந்த சைரஸ் வந்து எப்படி இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க முடிஞ்சிச்சு? இதுக்கு முந்தின படிச்ச தானியலுடைய ஜபம் தாங்க. தானியல் பண்ணார் இல்லையா, தேவனே உங்களுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும், பாபிலோன் இதுல உட்கார்ந்து நாங்க எப்படி இருக்கிறதுன்னு அவர் வேண்டி கதர்னார். அவருடைய ஜபம், இந்த மக்களுடைய ஜபத்தினால இப்போ ஒரு பெரிய எழுப்புதல். அடுத்ததாக இது ரெண்டு, மூணாவதாக நான் என்ன சொன்னேன், தேவனுடைய வசனத்தின் பக்கம் நம்ம திரும்பணுங்க. தேவனுடைய வசனத்தை படிக்கிறதுக்கு நம்மளை அர்ப்பணிக்கணும். இன்னைக்கு காலில் கூட பாலா சொன்னது பயன்பாடாக ரொம்ப முக்கியமானது. சும்மா ஆண்டவர் வார்த்தை இல்லாமல் ஆவியானவர் இயேசு இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா பரிசுத்த ஆவியான கிட்ட கூட வரமாட்டார். நமக்கு பகுத்தறிவு இருக்கணும், டிசர்ன்மெண்ட்டு, ஆவிக்குரிய இல்லுமினேஷன் இருக்கணும். அது இருந்தாதான் நமக்கு அஷூரன்ஸ் இருக்க முடியும், கிருபையில வளர்ச்சி இருக்க முடியும். இதெல்லாம் கொடுக்கறது தேவ வசனம். அந்த காலத்தில் ஏற்பட்ட பெரிய எழுப்புதலுக்கு காரணம் வந்து வேத வசனம் தெரியுமா? எஸ்ரா புக்கே, அந்த எஸ்ராவுடைய எழுப்புதல், எஸ்ராவுடைய ரினிவல் வந்ததே தேவ வசனம். ஏன், எப்பேற்பட்ட மனுஷன் எஸ்ரா. எஸ்ரா 7:6 பாருங்களேன். ஓகே, இந்த கால் டிஸ்கனெக்ட் ஆயிடும். டிஸ்கனெக்ட் ஆன பிறகு மற்ற காலில் நீங்க ஜாயின் பண்ணுங்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலில் கட்டளைகளையும் நீதி ஆணைகளையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். பாருங்களேன், இதெல்லாம் அது தானாக வந்துடாது. ஓகே, பைபிளை நான் படிக்கணும், பைபிளை நான் படிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்த கனவு கண்டா முடியாது. பக்குவப்படுத்திக்கிட்டானா தன் இருதயத்தில் ஆயத்தம் பண்ணிக்கிட்டாரு, ஒரு தீர்மானம் எடுத்துக்கிட்டாரு. வாழ்க்கையில் இதுதான் முக்கியம். காலைல கூட பாஸ்டர் பாலா சொன்னார், ப்ரையாரிட்டி எது, இதுதான் முக்கியம், இதுக்கு தான் இடம் கொடுக்கணும், இதுக்கு தான் நேரம் கொடுக்கணும், இதுக்கு தான் நம்ம டிவோட் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு, எரேமியா எப்படி ப்ராமிஸ் பண்ணாரோ அதே மாதிரி 70 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் வார்த்தை எவ்வளோ உண்மையானது பாருங்களேன், அதேபடி நடந்துச்சு. இப்போ சைரஸ்ன்ற ராஜா எல்லா யூதர்களையும் கிளம்பி பாபிலோன்லேருந்து உங்கள் நாடுக்கு போங்கன்றது, இதுக்கு 150 வருஷத்துக்கு முன்பதாக ஐசாயா 44வது அதிகாரத்தில் பேரை வச்சு, இந்த ராஜா இன்னும் கூட பிறக்கலை, அவருக்கு இன்னும் பேரை கூட வைக்கல, ஆனால் இப்படி ஒரு ராஜா வருவார், அவருக்கு இந்த பேருன்னு பேரோடு சொல்லியிருக்கிறார், அவர் வந்து உங்களை ஆலயத்தை கட்டும்படி அனுப்புவாருன்னு. ஆண்டவுடைய வார்த்தை விட இந்த உலகத்தை வேற என்ன உண்மை? கடவுளுடைய வார்த்தை நம்பத்தக்கது, அது உண்மையானது. எவ்வளோத்தான் முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அந்த வார்த்தை நிறைவேறே தீரும். அந்த வார்த்தையில் நம்ம தேர்ச்சி பெற்றவர்கள் ஆகணும்னு எஸ்ரா அதில் ஒப்பு கொடுத்தார் இல்லைங்களா. நெஹேமியா காலத்திலையும் பார்க்குறோம், என்ன பண்ணுறாரு, அவர் நிற்க வச்சு ஸ்கிரைப்ஸ் எல்லாம் நிற்க வச்சு தேவனுடைய வசனத்தை படிக்க வைக்கிறார். அது இல்லாமல் வராதுங்க. சில ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க, சங்கீதம் 119, தேவனுடைய வசனம் எவ்வளோ மகத்துவமானதுன்றத 176 வசனங்கள், சங்கீதங்களே பெரிய சங்கீதம் தான், அதை எழுதுனது ஒருவேளை எஸ்ராவாக இருக்கலாம் அப்படின்றாங்க. எந்த அளவுக்கு தேவனுடைய வசனத்தை அவர் மதித்து அதை உணர்ந்திருக்காரு பாருங்களேன். இட்ஸ் அ டிரான்ஸ்ஃபார்மிங் பவர், அது கொண்டி தான் இருக்குது. நம்ம லைஃப்லலாம் மெயின்டைன் பண்ணின்னு போகிற பவர் இருக்குது, நம்மளால் வாழ்க்கையை மெயின்டைன் தான் பண்ணின்னு போக முடியும். நம்ம வாழ்க்கையை புரட்சிகரமாக திருப்பி போடக்கூடிய வல்லமை தேவ வசனத்துக்கு மட்டும்தான் இருக்கு. பேதைய ஒண்ணுமே இல்லாதவனை பெரிய இவனா தேர்ந்தவனா மாற்றக்கூடிய தேவ வசனம் தான். ஒவ்வொரு உண்மையான எழுப்புதலும் தேவ வசனத்தின் அடிப்படையில்ங்க. ஏன் சீர்திருத்த காலம் 16வது நூற்றாண்டுல அந்த எழுப்புதல் வந்ததே உலகம் முழுவதமா பரவுனது காரணமே தேவ வசனத்தை ரோமன் கத்தோலிக் சபைக்கு விரோதமாக எடுத்து பிரசங்கம் பண்ணதுனால தான். பியூரிட்டன் எழுப்புதல் வந்ததே தேவ வசனத்தை ஆழமாக பிரசங்கம் பண்ணதுனால தான். இன்னைக்கு சபை மோசமாக எழுப்புதலே இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம், குழம்பி போயிருக்கிறதுக்கு காரணம், மோசமாக கிறிஸ்தவம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, தேவ வசனத்தை கொடுக்க வேண்டிய இது இல்லை, முக்கியத்துவம் இல்லை, அதான் நம்ம பார்க்குறோம். ஆகவே எழுப்புதல் எப்படி வரும், இந்த 1வது அதிகாரத்திலே நம்ம பார்த்து கற்றுக்கிறோம். 1வது நம்ம இருக்கக்கூடிய நிலைமையில் நம்ம கொஞ்சம் கூட திருப்தியாக இருக்கக்கூடாது. எவ்வளோ வேதனையான குறைவான நிலைமையில் நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் ப்ராமிசஸ் என்ன, நம்ம வாழ்க்கை என்ன, நம்ம இருக்கிற நிலைமை என்ன, அந்த பாபிலோன் இதில் உட்காந்து அழுகிற மாதிரி ஆண்டவரே எப்பேற்பட்ட சபையை உங்களுடைய சபையை கட்டுவேன்னு சொன்னீர, உங்களுடைய மகிமையை வெளிப்படுத்துவேன்னு சொன்னீர, இப்படி இருக்கிற எங்களுடைய நிலைமையை பாரு. இந்த கொரோனா வைரஸ் காலத்திலையும் நமக்கு என்னன்னா நம்ம அப்படியே செட்டில் ஆயிடலாம்னு பார்க்குறோம். பாபிலோன் இப்படியே இருந்துக்கிட்டோம், இப்படியே இருந்தால் சில பேருக்கு வேலைக்கும் போக வேண்டியதில்லை, வீட்டிலே இருந்து சம்பளம் கொடுத்தாங்கன்னா இப்படியே நம்ம இருந்துடலான்னு, ஆனால் அசைக்கிறார் ஆண்டவர் வந்து. ஏன் அப்படியே நம்ம இருந்துடக்கூடாது, ஏன்னா அப்படியே விட்டோம்னா இப்படியே சுகமாக இருந்துருவோம், ஒரு வளர்ச்சியும் வளர மாட்டோம். அச்சுவே ஒரு நடுக்கமான இருதயத்தையும் தோய்ந்து போற கண்ணையும் சோர்வுள்ள ஆத்மாவையும் ஆண்டவர் நமக்கும் கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறாரு, நம்ம இருக்கிற நிலைமையில் திருப்தி ஆகாமல் ஜபத்தில் தேவனை தேடி தேத வசனத்தை படிக்கிறதுக்கு நம்மளை டிவோட் பண்ணுங்க, நேரத்தை கொடுத்து அதை படிச்சு அதுல தேர்ச்சி பெற நம்ம முயற்சி செய்யறோமா பாருங்க, அதை நம்ம செய்யணும். அப்படி நம்ம செய்யும் போது ஆண்டவர் அதிசயங்களை செய்வார் பாருங்களேன். எப்படி போய் கட்ட முடியும் ஆலயம், இந்த சைரஸ் ராஜாவை எழுப்புறார், உங்களால் நம்ப முடியுமா, விக்கிர ஆராதனை பண்றவர்களை போய் எழுப்பி போய் ஆலயத்தை கட்டுங்கன்றார். இந்த 1வது அதிகாரத்தில் 9-10 வசனங்களை பார்த்தீங்கன்னா, ஒரு 11வது வசனத்தில் 5400 பாத்திரங்கள், அந்த நேபுகாத்நேசர் அந்த ஆலயத்தை உடைச்சி கொண்டு வந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்து திருப்பி கொடுக்குற, போய் ஆலயத்தை கட்டிட்டு எடுத்துட்டு போய் வைங்க பாருங்களேன். அதுலேயே அந்த அவ்வளோ அடித்து ஒரு நொறுக்குனாலும் அந்த அந்த பாத்திரங்களை அந்த உடன்படிக்கை தொடரணுன்றதுக்காக பராமரிப்பில் ஆண்டவர் எப்படி காத்திருக்கிறார் பாருங்க. பெல்ஷாசர் ஞாபகம் இருக்கலாம், அதில் போய் பிராந்தியை குடிக்கணும்னு நினச்சான், அன்றைக்கி நைட்டே செத்து போனான் இல்லைங்களா. அன்றைக்கி நைட்டே ஆண்டவர் அடித்தார், அதை பத்திரமாக காத்து வச்சிருக்கிறார். 5400 பாத்திரங்கள் 70 வருஷம் ஆலயத்தின் அதை கொடுத்து அனுப்புகிறார். அதே மாதிரி தான் இயேசு சொல்லியிருக்கிறார், நான் என் சபையை கட்டுவேன், எல்லா தேசங்களும் எல்லா பாஷைக்காரர்களும் எல்லா ஜாதிகளும் எல்லா மக்களும் ஒரு நாள் அவங்க கால்கள் முடங்கும், நான் தான் கர்த்தர் என்று அறிக்கையிடுவாங்கன்னு சொல்லியிருக்கிறார். எப்படி நடக்கும் அதெல்லாம்? அதெல்லாம் நடக்கிற காரியமா? எவ்வளோ மதங்கள், எவ்வளோ இஸ்லாம் மதங்கள், இந்து மதங்கள் எவ்வளோ இருக்கிறாங்க, அதெல்லாம் எப்படி நடக்கும்? கடவுள் ப்ராமிஸ் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு, அதை நிறைவேற்றுறதுக்கு அவர் சப்ளை பண்ணுவார். நம்ம ஜாபம் பண்ணால் போதும், நம்ம ஜாபம் பண்ணி ஆண்டவரே நிறைவேற்றும். ஹட்சன் டெய்லர்ன்ற ஒரு வார்த்தை சொன்னேன், காட்ஸ் ஒர்க் டன் இன் காட்ஸ் வே வில் நாட் லேக் காட்ஸ் மீன்ஸ் ஆஃப் சப்போர்ட். கடவுளுடைய வேலை கடவுளுடைய வழியின்படி நாம் செய்ய முயற்சி பண்ணோம்னா அது எந்த குறவராம ஆண்டவர் பார்த்துக்குவார், எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பார். பாருங்களேன், என்னோட நோக்கம் என்ன? எல்லா ரிவாய்வல் இதோடு சொல்லி முடிக்கிறேன். எல்லா ரிவாய்வலுடைய நோக்கம் என்ன தெரியுமா? கடவுளுடைய மகிமைங்க, கடவுளுடைய மகிமை. ஏன்னா இந்த இஸ்ரா புக்கில் இன்னொன்று ஒன்று கவனிக்கலாம், நீங்கள் படிக்கும்போது இஸ்ராவேலின் தேவன் அடிக்கடி வராது, ரொம்ப வராது, பரலோகத்தின் தேவன் வரும். ஏன்னா 9 தடவை வருது பரலோகத்தின் தேவன். ஏன்னா இன்னுமே இதுக்கு முன்னாடி வந்து ஆலயத்தில் கட்டி ஆண்டவர் வந்து இஸ்ரவேலுக்கு மத்தியிலிருந்து தன் மகிமையை வெளிப்படுத்தினார். ஆனால் இப்போ இந்த ஆலயம் இடிஞ்சு போதே அவர் மகிமை அங்கே வெளிப்படலை. அதனால தான் பரலோகத்தின் தேவன் வருது. கடவுளுடைய பர்பஸ் என்ன? இப்போ இந்த ஜனங்களை அனுப்பி அந்த ஆலயத்தை மீண்டுமாக கட்டி ஆராதனை அங்கே ஸ்தாபித்து அங்கே அவருடைய மகிமையை வெளிப்படுத்தணும் இல்லைங்களா. அதனோட நிறைவாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் அவர் மகிமைப்படுத்தணும். இன்றைக்கும் காட்ஸ் பர்பஸ் என்ன? அவருடைய சபையை கட்டி அவருடைய சபையாகிய நம்முடைய மக்களை பரிசுத்தத்தில் அவருடைய சித்தத்தில் வார்த்தையில் வளர்த்து அவருக்கு சாட்சியாக நம்ம வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்தணும். ரிவைவல் வந்து நம்ம ஃபேமஸ் ஆகுறதோ நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கோ எழுப்புதல் அல்ல, ஆண்டவர் மகிமைப்படணும், அவர் சபை இன்னும் சிறக்க வளர்ந்து வளரணும். ஆனால் அது சாதாரணமாக நடக்காது இல்லைங்களா. இப்போ பாருங்கள், இவங்க வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடல. இப்போ இவங்க அவங்க இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் விட்டு ஆயிரக்கணக்கான மைல் நடந்து போகணும், அந்த சூழ்நிலை திருப்தி இல்லாமல் நடந்து போய் எவ்வளோ தியாகங்கள் செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. அப்படி தான் நமக்கும், நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் ரிவைவல் எப்படி வரும், நம்ம சபையில் ரிவைவல் எப்படி வரும், இருக்கக்கூடிய நிலைமையில் நாம் திருப்தி இல்லாமல் ஊக்கத்தோடு ஜபத்தில் ஆண்டவரை தேடி வேத வசனத்தில் நம்ம அதிக அதிகமாக தேர்ச்சி பெறும்படிக்கு நம்மளை டிவோட் பண்ணோம்னா எஸ்ரா படி சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யணுங்க. இல்லைன்னா நம்ம மாறாமல் ரிவைவல் வந்துடாது, நம்ம மாறாமல் ஒரு எழுப்புதல் வராது, ஆண்டவருடைய முகத்தின் பிரகாசம் நம்ம மேலே அடிக்காது. இந்த மக்கள் எவ்வளோதான் கஷ்டமாக இருந்தாலும் அந்த ஊரெல்லாம் விட்டு போனாங்க, பாபிலோன்லேருந்து எருசலேமுக்கு போகணும்னா ரொம்ப கஷ்டமான பயணம்தான், ஒரு மலை ஏறுற மாதிரி அந்த பயணம் நம்மளும் எடுக்கணும். ஒரு மாற்றமும் இல்லாமல் வசதியான அப்படியே இருக்கிற மாதிரி பாபிலோன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் நமக்கு முடியாது. சிம்பிள் காரியங்களை மாற்ற வேண்டியதாக இருக்கும். இனிமேல் மொபைல் ஃபோன் அடிக்கடி பார்க்கறத, மொபைல் ஃபோன் நேரத்தை கட் பண்ணி, டிவி நேரத்தை கட் பண்ணி, வேதத்தை படிக்கிறதுக்கு நேரத்தை கொடுக்குற ட்ரை பண்ணுறோமா? தொடர்ந்து நம்ம ஒரு டைமை ஸ்கெட்யூல் பண்ணி ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறதுக்கு ஜெபிக்கிறதுக்கு, பாஸ்டர் பாலா அந்த கோவிட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய லாக்டவுன் டைமில் என்ன செய்யலான்னு ஒரு லிஸ்ட்டே போட்டு அமிச்சார். அதை எத்தனை பேர் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு தெரில. அது ஃப்ரான்சிஸ் பிரதர் கூட ஒரு ஆடியோ பண்ணி அமிச்சார், அதை கேட்டு பாருங்கள். இருக்கக்கூடிய நிலைமையிலே இருந்தால் இல்லை, நம்ம மாற்றி சில காரியங்களை ஒரு குறிக்கோள் வச்சு, ஆவிக்குரிய குறிக்கோள் வச்சு சில காரியங்கள் ப்ராக்டிக்கலாக மாற்றலைன்னா நமக்கு முதல்ல பர்சனல் இதில் தான் ரிவைவல் ஆரம்பிக்கணும். தனிப்பட்ட விதத்தில் நம்ம ரிவைவலாக தனிப்பட்ட விதத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்தணும்னா நிச்சயமாகவே ரிவைவல் வரும், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஜபத்துக்கு நம்ம இந்த நேரத்தில் போகலாம்.